إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذروا ظاهر الإثم وباطنه إن الذين يكسبون الإثم سيجزون بما كانوا يقترفون صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن الله تعالى يغار وغيرة الله أن يأتي المرء ما حرم الله عليه صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்துல் ஸலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் மீதிலும் ஸஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்குவா கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவல்களை மதித்து எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய விலக்கல்களை பயந்து தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதன் முதலாக அடியெடுக்கும். அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு பல்வேறு பட்ட தேவைகளை நிலைமைகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். உலகத்துடைய வாழ்க்கைக்கும் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் தேவைகள், திருப்பங்கள், ஆசைகள், நிலைமைகள் என்று சொல்வது கிடையவே கிடையாது. மாற்றமாக அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட முடிவுப்படி சொர்க்கமோ நரகமோ அந்த வாழ்க்கை அது அந்த அடிப்படையிலே வைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் உலகத்துடைய வாழ்க்கை என்று சொல்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கு பல நிலைமைகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். ஒன்று, ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் ஏற்படக்கூடிய தேவைகள், விருப்பங்கள், இன்னும் வாழ்க்கையில் சில நிலைமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்பம் என்றும் துன்பம் என்றும் சொல்லியும் பின்னால் வெற்றியும், வெற்றிக்கு பின்னால் சோதனையும், லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம், நோய், சுகம், இப்படிப்பட்ட நிலைமைகளை அல்லாஹ் உலகத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கைய அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்டதாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்களை சோதிப்பதற்காக, உங்களை பரிசோதிப்பதற்காக, உங்களை எக்ஸாம் வச்சு பார்க்கறதுக்காக, யாரே அல்லாஹ்வ நெருங்குறீங்க, யார் உங்கள்ல தன்னுடைய செயல்களை நல்ல செயல்களாக ஆக்கிக் கொள்வீங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களாக ஆக்கிக் கொள்வீங்க என்று சொல்வதை பரிசோதிப்பதற்காக வேண்டும். நிலைமைகள் உண்டாகக்கூடிய நேரத்தில் தான் மனிதனுடைய அந்தரங்கமான உண்மையை விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹோட எவ்வளவு தொடர்பு இருக்குது, அல்லாஹோட எவ்வளவு பெரிய தக்வா இருக்குது, அல்லாஹ்வுடைய பயம் எந்த அளவுக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்குது என்று சொல்வதை அறிந்து கொள்வதற்கு லேசான முறைதான் வித்தியாசமான நிலைமைகள் உண்டாகக்கூடிய நேரத்துல மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை அறிந்து கொள்ளலாம். அதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டார்,
إن الذين قالوا ربنا الله ثم استقاموا
الله سلطان என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஒத்தர் சொல்லுகிறார், உறுதியாக ஏற்றுக்கொள்கிறார், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஆனால்
ثم استقاموا
அதில் உறுதியாக, உறுதியாக என்று சொன்னால் நிலைமைகள் வித்தியாசப்படக்கூடிய நேரத்திலும் இவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியுள்ள தொடர்பு வித்தியாசம் உண்டாக மாட்டார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையில மனிதனுக்கு பல நிலைமைகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். ஒன்று, மனிதனுக்கு பசி என்று சொல்லக்கூடிய தேவை, தாகம் என்று சொல்லக்கூடிய தேவை, வியாபாரம், தொழில், குடும்ப வாழ்க்கை, மனைவி, மக்கள், குழந்தைகள், பல்வேறு பட்ட தேவை எல்லாத்துக்கும் குர்ஆன்ல வழிகாட்டல் இருக்குது, எல்லாத்துக்கும் ஹதீஸ்ல வழிகாட்டல் இருக்குது. உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருதா, இந்த நிலைமையை நீங்க இப்படி செஞ்சுக்கோங்க. வியாபாரம் செய்யணுமா, வியாபாரம் செய்யக்கூடாதல்ல, அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, வியாபாரம் அவளுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கி மறுபக்க வட்டியை ஹராமாக்கி வைத்திருக்கிறார். எப்படி வியாபாரம் செய்யணும்,
يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار.
வியாபாரம் செய்கிறார், அவர் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார், அவருடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வை விட்டும் அவர்களை பராக்காக்கவில்லை. அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டே தொழுகையை உறுதியாக நிலைநாட்டுவாங்க, ஜகாத்தையும் சரிவர கொடுப்பாங்க, பஜார்ல வியாபாரம் செஞ்சு கொண்டே கண்களும் பார்வைகளும், பார்வைகளும் உள்ளங்களும் திரளக்கூடிய கயாமத்துடைய நாளை பயந்த வண்ணம் பஜார்ல இருந்து கொண்டு அல்லாஹ்வை பயப்படுறார். பொய் இல்ல, புரட்டில்ல, ஏமாற்றம் இல்ல, அநியாயம் இல்ல, யாருக்கும் எந்த விதமான மோசடியும் இல்ல, உண்மை பேசுறார், பயப்படுறார், வட்டி இல்ல, ஹராம் இல்ல. இப்படிப்பட்ட வியாபாரிகளுக்கும் வியாபாரம் செய்யணும், அல்லாஹ்வுக்கு ஹலாலாக்கி தந்திருக்கிறான், இப்படி செய்ய முறையையும் அல்லாஹ் காட்டியிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போல எல்லா விதமான தேவைகள், நிலைமைகள், பிரச்சனை வரும், இப்படி செய்யுங்க. வியாபாரத்துல கஷ்டம் வரும், இப்படி செய்யுங்க. வியாபாரத்துல சிரமம் வரும், இப்படி செய்யுங்க. முறை காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் பிறந்த ஒரு குழந்தை வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில், ஒரு நிலைமையை அடையக்கூடிய நேரத்தில், பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த குழந்தைக்கு தேவையை உண்டாக்குகிறான். என்ன தேவை, அதுதான் திருமணத்துடைய தேவை. இது அல்லாஹ்வினால் உண்டாக்கப்படக்கூடிய ஒரு தேவை, யாரும் சொந்தமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. யாரும் விருப்பத்தோட எனக்கு வேணுங்க திருமண தேவையை உண்டாக்கிக் கொள்வோம், ஏதாவது ஒரு டேப்லெட்டை குடிச்சு, ஏதாவது ஒரு மருந்தை குடிச்சு, ஒரு முயற்சியை செஞ்சு அடையக்கூடிய ஒன்றல்ல. பசி அல்லாஹ்வினால் உண்டாக்கப்படுகிறதா, தாகம் அல்லாஹ்வினால் உண்டாக்கப்படுகிறதா, நோய்க்கு மருந்து என்ற தேவை அல்லாஹ்வினால் உண்டாக்கப்படுகிறதா, நோய் உண்டாக்கப்பட்டு மருத்துவத்தின் பக்கம் தேவை அல்லாஹ் உண்டாக்குகிறானா, வா காலம் வரும்போது வியாபார தொழில் என்ற தேவையை அல்லாஹ் உண்டாக்கியிருக்கிறானா, இதே போல திருமணத்தின் தேவையையும் அல்லாஹ் உண்டாக்கியிருக்கிறான். சகோதரர்களே, திருமணத்தை உண்டாக்கின தேவையை உண்டாக்கின அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக படிச்சுதானான். இந்த தேவை உண்டாகினா என்ன செய்யணும், திருமணியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு ஒரு குழந்தை கிடைக்குமோ முதலாவது கடமை அந்த புள்ளக்கு நல்ல பேரை இரண்டாவது அதபு நல்ல ஒழுக்கத்தை அந்த பாப்பா அந்த உம்மா படைச்சு கொடுக்கணும். மூணாவது கடமை ரசூலுல்லாஹி ஹதீஸ் விளக்கப்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வகிதா பலக ஃபல்யுஸவிஜுஹு சொன்னாங்க. எப்ப இந்த புள்ளக்கு பருவ வயது எத்துதோ உடம்பில் தேவைகளும் ஆசைகளும் விருப்பங்களும் உண்டாகுதோ அந்த உம்மனே பாப்பாடே பொறுப்பு என்ன தெரியுமா? எப்படி சிறு வயதுல இருந்து உண்ண கொடுத்தீங்க, உடுக்க கொடுத்தீங்க, படிச்சு கொடுத்தீங்க, இருப்பிடம் கொடுத்தீங்க, செலவழிச்சீங்க, மருந்தெடுத்து கொடுத்தீங்க, எல்லாத்தையும் செஞ்சீங்க, இந்த பிள்ளையின் மறுசேவைய கருத்துல கொண்டு நீங்க கவனத்துக்கு எடுத்து வயது வரும் போது திருமணத்தை முடிச்சு கொடுத்துடுங்க. கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் என்று சொல்றது அது வயது கடந்து காலம் கடந்து காலம் சென்ற பிறகு இன்னும் படிக்க இருக்குது, இன்னும் வேற ஏதாவது இருக்குது, இன்னும் ஜப் ஒன்று செய்யணும், ஊடு கட்டணும், வாகனம் வாங்கணும், கைக்கு ஏதாவது ஒரு கணக்கை சேர்த்துக் கொள்ளணும் என்று சொல்லி பின்படுத்தப்படக்கூடியது ஒன்றல்ல திருமணம் என்று சொல்றது. முதலாவது திருமணம் முடிக்கக்கூடியவர்கள், முடிச்சு வைக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் வர வேண்டியதுதான் அல்லாஹ்வுடைய மேல பரிபூர்ணமான யகீன் வரும். ஏனென்றா இன்றைக்கு கல்யாண திருமணம் வாழ்க்கையில பிற்படுத்தப்படுவது காரணத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய மேல யகீன் இல்ல, அல்லாஹ்வுடைய மேல நம்பிக்கை இல்ல, ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். உம்மா பாப்பா தலையை உடச்சு கொண்டு யோசிக்கிறாங்க, சொந்த வருமானம் இல்ல, கைக்கு ஒரு தொகை பணம் இல்ல, காசு இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَأَنكِحُوا الْأَيَامَ مِنْكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ. அல்லாஹ் சொல்றான், உங்கள்ல கல்யாணம் முடிக்காத ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வாலிப யுவதிகள் அவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க, திருமணம் முடிச்சு வைங்க. பொறுப்புதாரிகளே, பாப்பாவே, பாப்பா இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பொறுப்பா இருக்குது. அந்த பொம்புல பிள்ளைகளுக்கு அல்லது அந்த ஆணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறது, திருமணம் பேசுறது, அந்த தொடர்ந்து செய்யறது அங்குள்ள பொறுப்புதாரிகளுக்கு பொறுப்பாக இருக்குது. அல்லாஹ் சொல்றார், நீங்க திருமணம் முடிச்சு வைங்க, அவர்களுக்கு கஷ்டம் இருந்தால் வறுமை இருந்தால் திருமணம் முடிச்சு மனைவிய பராமரிக்கிற ஒரு சக்தி உங்களுக்கு விளங்குதில்லையா? அதுக்கு அறவே ஒன்றும் இல்லாம இல்ல, ஏதோ ஒரு ஏற்பாடு, சாதாரணமான ஒரு ஏற்பாடு, சாதாரணமான ஒரு வருமானம், அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவனுடைய பபுல் அவனுடைய சிறப்புல இருந்து இவர்களுக்கு செல்வத்தை கொடுப்பார். அதனால்தான் சொல்றாங்க, விளமாக்கள் கல்யாணம் முடிக்க செல்வந்தர்களாக மாறுவீங்க. திருமணம் முடிச்சா அல்லாவை பயந்து திருமணம் முடிச்சா தக்குவாவம் தக்குவாவ யாரு தக்குவாவ அதாவது தக்குவாவ பற்றி பிடிக்கணும் என்று சொல்றதுக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யறது அல்லாட கடமை சொன்னாங்க. எப்படி ஒருத்தர் அல்லாட பாதையில போறார், அவருக்கு உதவி செய்யறது அல்லாட கடமையோ, கழுத்த குடும்பத்துக்கு போகக்கூடியவருக்கு உதவி செய்யறது கடமை மாதிரி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு தன்னுடைய அல்லாஹ்வுடைய அச்சத்தை பயத்தை தக்வா வாழ்க்கையில பற்றி பிடிச்சு கொள்றதுக்காக திருமணம் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யறது அல்லாட கடமைன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, அல்லாவின் நல்லே, முதலாவது இன்றைக்கு நாங்க விலக வேண்டிய இந்த பொதுவால நாங்க ஞாபகப்படுத்துற சில விஷயம் தான், திருமணம் என்று சொல்றது வாழ்க்கையில பின்படுத்தப்படக்கூடாது. அவசரமாக பிள்ளைகளுக்கு குறிப்பாக இந்த காலம் பயங்கரமான ஜமான், உம்மா பாப்பா கண்மூடித்தனம் மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறாங்க, கண்ணால காணாத மாதிரி இருக்கிறாங்க. எல்லா பெற்றோருக்கும் தெரியும் நிலைமை, காலத்துடைய ஹாலா தெரியும், பாவத்துடைய சூழல் தெரியும், எவ்வளவு பயங்கரமான ஜமான்ன்றது தெரியும். அதனால முதலாவது விஷயம் அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் எங்கட பிள்ளைகிட்ட உண்டாகணுமா, அவசரமாக. காலம் கடந்தல்ல, நூற்றாண்டுகள்ல சிறந்த நூற்றாண்டு, ஏந்த நூற்றாண்டு சொன்ன அந்த ஜமான்ல சகோதரர்களே, அல்லாஹ்வின் நபியார்களே, அவர்களுக்கு திருமணம் நடக்குது. அல்லாஹ்வுடைய நபியுடைய மேலான அல்லாஹ்வுடைய நபியுடைய மகனுக்கு திருமணம் நடக்குது. மாப்பிள்ளையாக தெரிவு செய்யப்பட்டவர் யாரு தெரியுமா? யா அலி அமா தர்தோ அன் தகூன மன்சிலதக முகாபலத மன்சிலி. அலியே, உன்னுடைய சொர்க்கமும் என்னுடைய சொர்க்கமும் ஒன்றுக்கு ஒன்று நேராக இருப்பதை நீ பொருந்திக் கொள்ளலையா என்று கேட்ட அந்த ஹசரத் அலி ரதியல்லாஹு மாப்பிளையாக தெரிவு செய்யப்பட்டாங்க. எத்தனை வயது சகோதரர்களே? உலமாக்களுடைய கருத்துப்படி ஹசரத் அலிக்கு 21 வயதுடைய இளம் வயது வாலிபர். அந்த சிறந்த நூற்றாண்டுல கல்யாணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனாக தெரிவு செஞ்சவருடைய வயது தான். மருமகனாக அல்லாஹ்வுடைய நபி தெரிவு செஞ்சார். 21 வயதுடைய மாப்பிளைய மத்த பக்கம் ஹஸ்ரத் ஃபாத்திமாவுக்கு எத்தனை வயது? ரழியல்லாஹு அன்ஹா. சில உலமாக்களுடைய கருத்துப்படி 15 வயது, சிலருடைய கருத்துப்படி அவர்களுக்கு 18 வயது. 18 வயதுல ஒரு சிறந்த கருத்து தான் 18 வயது. அந்த வயதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை மிச்சம் சாதாரணமாக புடிச்சு கொடுத்துட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வாரோம் என்றால், திருமணத்தை பிள்ளைகளுக்கு தாமதிக்கவானோம். ஏன் தெரியுமா? திருமணத்தின் மூலமாக நாடப்பட்டது இந்த பூமிக்கு மேலால ஒரு பெரியோ பாவம் குறித்தோண்டி புதைக்கப்படுவது. எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல வட்டி எச்சரிக்கை செய்றான். வட்டி சாப்பிடாதீங்க, கடன் எடுக்காதீங்க, சாராயம் பிடிக்காதீங்க, சூது விளையாடாதீங்க, விபச்சாரம் விபச்சாரம் செய்யாதீங்க அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம். இது மிக மோசமான ஒரு செயலாக இருக்கிறது, வெக்கச்சேதான ஒரு பழக்கமாக இருக்கிறது. அந்த பாதையே இழிவான ஒரு பாதையாக இருக்கிறது. அந்த பாதையே இழிவானது, செயலே வெக்கக்கேடானது, நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய பாவம் தான் இந்த மோசமான பாவம். இந்த மோசமான பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மன் இஸ்தத்தா மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்கள்ல யாருக்கு சக்தி இருக்குதோ, உடல் சக்தி, தனது மனைவியை கவனிக்கக்கூடிய பணம் சக்தி யாருக்கு இருக்குமோ, அவர்கள் திருமணம் முடிச்சு கொள்ளட்டும், திருமணம் முடிச்சு கொள்ளட்டும். சொன்னாங்க, மிகவும் உறுதுணையாக உதவியாக இருக்கும் என்று சொன்னாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மிக முக்கியமான பகுதி திருமணம் என்று சொல்றது நடக்கணும். மற்ற பக்கம் இந்த மோசமான இழிவான கெட்ட பாவம், அல்லாஹ்வுடைய கோபத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய பாவம் சமூகத்தை விட்டு ஒழிச்சு கட்டப்படுவோம். வாலிப வயதுல பாவத்துல தன்னை ஆழ்த்தி, பாவத்துல தன்னை கொண்டு போய் சேர்த்து, தனது ஆசைக்கு விருப்பத்துக்கு ஆசையை உண்டாக்கின அல்லாஹ் ஆசையை நிவர்த்தி செய்வதற்கு முறையையும் காட்டி தந்து, பெண்களில் நின்றும் யாருக்கும் யார் உங்களுக்கு பிடித்தமாக இருக்கிறார்களோ, நான் அல்லாஹ் சொல்லல இப்படி இருந்தா இப்படித்தான் முடிக்கணும், இப்படி இருந்தா இப்படித்தான் முடிக்கணும், இத்தனை வயதா, உதாரணம் 25 வயது மாப்பிளைக்கு இத்தனை வயது பெண்ணு தான் முடிக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், எந்த பெண் உனது உள்ளத்துக்கு பிடித்தமானவளாக இருக்கிறாளோ, திருமணம் முடிக்க முடியாத 18 பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போக இந்த உலகத்தில் யாரை உனக்கு விருப்பமோ அவர்கள் உனக்கு திருமணம் முடிச்சு கொள்ளலாம், பிடித்தமானவர்களே, பிடித்தமானவர்களே, விருப்பமானவர்களே, உனது விருப்பப்படி உனது உள்ளத்தில் உண்டாகக்கூடிய அந்த கண்ணால் பார்ப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற வரைக்கும் பார்க்கிறது ஹராம். அப்ப திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னு நீங்க ஒருக்கா போயிட்டு மாப்பிள்ள பொண்ண பாக்குறது, அது ஒருக்காவோ ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தனது உள்ளத்துக்கு சரியான ஒரு கருத்து வரக்காட்டிலும் பாக்குறதே சுண்ணத்தாக இருக்கிறது, இபாதத்தாக இருக்கிறது. ஏன் இபாதத்? ஹராமான ஒரு பெண்ணை பாக்குறது இபாதத் ஏன் தெரியுமா? பார்த்தி திருமணம் முடிக்கணும், உனது மனசு விருப்பமாக இருக்கணும். ஏனென்றால் ஏ வாலிபனே, உனது வாழ்க்கையில் பாவம் நடக்கக்கூடாது. விரும்பி திருமணம் முடிச்சுக்கோ, உனது மனசுக்கு ஆசையாக திருமணம் முடிச்சுக்கோ, உனது வாழ்க்கையில ஹராம் நடக்கக்கூடாது, பாவம் நடக்கக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பாவம் எந்த சமூகத்தில் வெளியாகுமோ, எந்த சமூகம் இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிக்குமோ, எந்த சமூகம் இந்த பாவத்தில் ஈடுபட ஆரம்பிக்குமோ, வெளிரங்கமாகவோ உள்ரங்கமாகவோ இந்த பாவத்தில் ஈடுபட ஆரம்பிக்குமோ, அவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை ஹலாலாகிவிட்டது என்று சொன்னாங்க. அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய அதாப் இவர்களுக்கு வந்து சேரும். ஏதோ ஒரு விதத்துல யார யாரையோ அல்லாஹ் சாட்டி விட்டுருவான், யார் யாரையோ வெக்கல்லாம் சோதிச்சு விட்டுருவான். அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை சமூகத்துக்கு வாரதுக்கு அடிப்படையான காரணிகள் ரெண்டு பாவம். அதுல ஒன்றே விபச்சாரமும், மற்றது வட்டியும் என்று சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ்ல ஒரு பலஹீனமான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆறு விஷயங்கள் ஒரு தானி பாவத்தில் ஈடுபட்ட ஒரு விபச்சாரனுக்கு, ஒரு விபச்சாரிக்கு அல்லாஹ் ஆறு தண்டனைகளை கொடுப்பான். சலாத்துல் ஃபி துன்யா வ சலாத்துல் ஃபில் ஆகிரா, உலகத்துல மூணு அல்லாஹ் கொடுப்பான், ஆகிரத்துல மூணு அல்லாஹ் கொடுப்பான். உலகத்துல கொடுக்கக்கூடிய முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? சொன்னாங்க, முதலாவது முகத்துல இருக்கக்கூடிய வெளிச்சத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்துடுவான். முகம் ஆள் பாக்குறதுக்கு வெள்ளையா இருப்பார், நிறமா இருப்பார், வாட்டசாட்டமா இருப்பார். ஆனோ பெண்ணோ பாவத்தில் ஈடுபட்டால் அல்லாஹ் முகத்துடைய நூரை, முகத்துடைய வெளிச்சத்தை அல்லாஹ் கலட்டி எடுத்துடுவான். இரண்டாவது, அல்லாஹ் அவர்களுக்கு வறுமைய சாட்டி விடுவான். அவர்களுக்கு அல்லாஹ் வறுமைய வாழ்க்கையில சாட்டி விடுவான். எவ்வளவு சம்பாதிப்பார், பாவத்தில் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர் வறுமையே வறுமை. இத்தனை இறக்குவார், அத்தனை கொண்டு வந்து சேர்ப்பார், அத்தனை நாட்டுக்கு போவார், இவ்வளவு ஸ்டோ பண்ணுவார், இவ்வளவு அவர் எல்லாம் வெளியே எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். வறுமையில், கஷ்டத்தில், பஞ்சத்தில் அல்லாஹ் அவரை வாழ வைப்பார். மூணாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் சின்ன வயதில் அல்லாஹ் மௌத்த கொடுப்பான். அவர்கள் உலகத்துல வாழ்றதன் மூலம் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அல்லாத தண்டனை வருது. அவசரமான அல்லாஹ் மௌத்த அல்லாஹ் கொடுத்துருவான், உலகத்துல வாழ விட மாட்டான். நாலாவது சொன்னாங்க, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில அல்லாஹ் சஜ்ஜஹத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எவ்வளவு முக்கியமோ அல்லாஹ்வுடைய கோபம் அவர்களை சாடும். இரண்டாவது, ஆகிரத்துடைய இரண்டாவது தண்டனை அவர்களுக்கு சூஉல் ஹிசாப், அல்லாஹ் மிக மோசமான வகையில இவர்கள்ட கேள்வி கணக்கு கேட்பான். மூணாவது சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு குலூது பின்னார், நரகத்தில் அல்லாஹ் தௌவா சியாம மௌத்தாகினா அல்லாஹ் நீண்ட கால நரகத்தில் அல்லாஹ் அவர்களை வச்சிருவார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக மோசமான, மிக இழிவான, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, ஒத்தன் தவறான நடத்தையில ஈடுபடும் போது அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் திருமணத்தை, திருமணத்தை முடிக்க சொல்லியிருக்கிறான், திருமணத்தை முடிக்க சொல்லி அல்லாஹ் விருப்பமான பெண்ணை முடிச்சுக்கோன்னு அல்லாஹ் சொல்றான். உனக்கு ஒன்றல்ல, ரெண்டு தேவையா, மூணு தேவையா, நாலு தேவையா, முடிச்சுக்கோ. உனக்கு ரெண்டா மூணா நாளா, கஷ்டமா இருந்த ஒன்றும் அடிமைகளுமா ஹலாலான முறையில. இரண்டாவது மூணாவது நாலாவது திருமணம் என்று சொல்றதே வெறுமனே தனது விருப்பத்துக்கு தனது ஆசைக்கு ஏனோ தானோனு முடிச்சிட்டு கடமைகளை பேணாம ஹக்குகளை பேணாம நீதி நியாயம் செலுத்தாம அநியாயத்துக்காக நினைச்சா உங்க முடிக்கிறார், நினைச்சா இங்க விட்டு அங்க போயிட்டு முடிக்கிறார், நினைச்சு கொண்டா இன்னொன்றை முடிப்பார், நினைச்சா அஞ்சாவதுக்கு போயிட்டு நானா ஒன்னாவது விட்டு போடுவார். விளையாட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல, அநியாயத்துக்காக கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல, துஷ்பிரயோகத்துக்காக கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல. இரண்டாவது திருமணம் என்று சொல்றது ஹஜ்ரத் அல்லாமா ஷேக் வஹ்பத் அஸ்-ஸுஹைலி என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர் ஒரு அழகான கருத்தை எழுதுகிறார். என்னன்னா மனைவியின் மேல் குறை கண்டு, மனைவியின் மேல குறைய கண்டு யாரு இன்னொரு திருமணத்துக்கு போறாங்களோ, எந்த மனைவிட்ட குறை இருக்குது என்று சொல்றதுக்காக இன்னொரு கல்யாணம் முடிக்கிறாங்களோ, அவர்கள் ஆயிரம் கல்யாணம் முடிச்சாலும் நிம்மதியாக வாழ மாட்டார். ஏன் தெரியுமா? உலகம் செய்கிற எல்லா பொம்புகளிட்டையும் குறை இருக்குது. இரண்டாவது திருமணத்துக்கு சட்டம் இருக்குது, முறை இருக்குது. இரண்டாவது திருமணம் முடிக்கிறது சுண்ணத் இல்ல, நல்லா விளங்கிக் கொள்ளணும். நிறைய பேர் சொல்றது விஸ்வாக்குடைய சுண்ணத் பாக்கி இன்னும் வாழ்க்கையில வரல, முன்பின் சுண்ணத் சொல்ற சுண்ணத் இன்னும் வாழ்க்கையில வரல, இன்னும் எத்தனையோ சுண்ணத்துகள் வாழ்க்கையில இன்னும் வரல, தாடீத சுண்ணத் இன்னும் வாழ்க்கையில வரல. எடுத்தெடுப்புக்கு இரண்டாவது கல்யாணம் சுண்ணத்து தானே, அதனாலதான் நானும் யோசிச்சேன் சகோதரர்களே, இரண்டாவது கல்யாணம் சுண்ணத் இல்ல. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க இரண்டாவது திருமணம் என்று சொல்றது அது சிலருக்கு, சிலருக்கு இரண்டாவது திருமணம் முடிக்கிறது ஹராம். ஏன் ஹராம்? அவருக்கு சில நிலைமைகள் இருக்குது, இன்ன நிலைமைகள் இருக்குது என்று சொன்னா அவருக்கு அதாவது வறுமை இருக்குது, இரண்டாவது உடல்ல கஷ்டங்கள் இருக்குது, அல்லது அதே மாதிரி திருமணம் முடிக்க வேண்டிய தேவையும் இல்ல, முடிச்சுட்டா பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகிடும். இப்படி நிலைமைகளை கருத்துல கொண்டு சிலருக்கு ஹராம், சிலருக்கு மக்ரூஹ், சிலருக்கு சுன்னா, சிலருக்கு வாஜிப், சிலருக்கு இரண்டாவது கல்யாணம் முடிக்கிறது வாஜிப் நிலைமையை கருதி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பத்துவா. எனவே எல்லாருக்கும் சுண்ணத் என்று சொல்லி எடுத்தலுக்கு முடிக்கக்கூடிய ஒரு சுண்ணத் அல்ல. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி இரண்டாவது திருமணம் யாரு யோசிக்கிறாரோ அந்த இரண்டாவது திருமணத்துக்கு போகக்கூடியவர் இரண்டாவது திருமணத்தை எப்படி கருத்துக்கு எடுத்திருக்கிறாரோ அதை விடவும் பன்மடங்கு மேலாக தன்னுடன் வாழக்கூடிய முதலாவது மனைவியாக வாழக்கூடிய மனைவியுடைய விஷயத்துல கருத்துக்கு எடுப்போம். முதலாவது மனைவிக்கு அநியாயம் செஞ்சு அவளுக்கு ஏதாவது அவளுக்கு டைம் கொடுக்கறதில்ல, காதல் கொடுக்கறதில்ல, அநியாயங்களை செஞ்சு மூணு புள்ள நாலு புள்ள அவளை ஓரவாக்கியாச்சு, இன்னொரு கல்யாணத்தை முடிச்சு கொண்டு தந்த தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறவே இவர்கள் தான் பூமியில இழிவான கூட்டம், மோசமான கூட்டம் இவங்க தான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இது போல இரண்டாவது திருமணத்தை பத்தி சொல்றேன்டா இதை நிறைய சொல்லலாம், மறுபக்கமும் இருக்குது. மேலான சகோதரர்களே, யாருக்கு திருமணம் இரண்டாவது முடிக்கிறதுக்கு வசதி இருக்குது, சக்தி இருக்குது, மனைவியுடைய பகுதியிலே மனைவிக்கு அனுமதி கேட்கணும் என்று சொல்றதல்ல, ஆனா மனைவியுடைய மைண்ட் செட் அப் அவளுடைய நிலைமைய கருத்துல வச்சா அல்ஹம்துலில்லா சமாளிச்சு கொள்ளலாம் என்ற நிலைமை இருக்குதா? அவங்க காலத்துடைய தேவையை கருதி எல்லாம் எல்லா தாக்கத்தும் இருந்தா பொதுவான சுருக்கமாக சொல்லலும் சுருக்கமானதை சுருக்கமா விளங்கிக் கொள்ளாம விரிவாக விளங்கி செயற்பட வேண்டிய புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய ஒரு பாடம் இது. சகோதரர்களே, கண்மூடித்தனமாக முடிச்சிட்டு தலாக் கொடுக்கிறதல்ல, தலாக்ன்றது பயங்கரமான பாவம், தலாக்ன்றது பயங்கரமான ஒரு சட்டம், பாவம் அல்ல, தலாக்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஹலாலாக்கின சட்டங்கள்ல அல்லாஹ்வுடைய அதாவது கோபம் வெளியாகக்கூடிய ஒரு நேர்மை தான் தலாக்குடைய நிலம் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிருக்கிறான் ஒரு பக்கத்துல, மற்ற பக்கம் அல்லாஹ் கோபப்படுறான், அல்லாஹ் தலாக்கை கண்டு கோபப்படுறான். இந்த பூமியில சரளமாக இழுத்து கொடுக்கக்கூடிய ஒன்றல்ல தலா. தலாக் என்று சொல்றது மிச்சம் தூரத்துல யோசிக்க வேண்டிய கைக்கு காலுக்கு மருந்து செஞ்சு மருத்துவம் செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு ஒன்றுமே ஏதாத கட்டம் முழு உடலையுமே பாதிச்சு போடுங்க, வரும்போது காலை வெட்டி போடுங்க என்று சொல்றத போல காலில்லாத அந்த நிலைமையில தான் வாழ்க்கை பூரா வாழணும் என்று அவ்வளோ தூரம் யோசிச்சு சிகிச்சை செஞ்சு ஏழாத கட்டத்துல காலை வெட்டி போடுறத போல கைய வெட்டி போடுறத போல ஒரு தூரமான ஒரு சட்டம் தான் சகோதரர்களே தலாக்குடைய சட்டம். தலாக்கத்து போறதுக்கு முன்னாடி நிறைய காலம் வேணும். மனைவிக்கு ரெண்டு பேருக்கு வாய் தக்க வந்துச்சா இழுத்து குடுக்கறதல்ல தலா. தலாக்க குடுக்கறதுக்கு முந்தி எவ்வளவு இருக்கு ஆண்
சொல்லுது وإن خفتم شقاق بينهما فابعثوا حكما من أهله وحكما من أهلها
நீண்ட ரெண்டு ஆயத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கான். இதெல்லாம் நிலைமைக்கு போறோம். முதலாவது மனைவிய கூப்பிட்டு அவன நிலைமைய கருத்துல வச்சு அவனுக்கு அழகாக புத்திமதி சொல்லி 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 புத்திமதி எல்லாம் வேலை செய்யாத நாள் வரும் போது அவனுக்கு விருப்புக்குள்ள வச்சு கொஞ்சம் அவளை வெறுப்பு ஏன்னா கணவன் நிலையோட கொஞ்சம் கோம் எடுத்திருக்கிறானே. எந்த மனைவிக்கு கோபத்துடைய பாவம் பாரம் விளங்க தெரியுமா? இறக்கம் காட்டி பராமரிச்ச மனைவிக்கு தான் மாப்புல கோபம் காட்ட போகக்கூடிய அந்த பாரம் விளங்கும். காலமே கோபத்தோட தான் கழிச்சிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் முகத்துல பாய்றதுதான் இவரது வேலை. அந்த மனைவிய புகழ்ந்த வரலாறு இல்ல அவருடைய செயல்களை. அதாவது அதாவது அந்த மனைவியுடைய அந்த செயல்களை கண்டு அவளை மோட்டிவேட் பண்ணின அதாவது அவளை உற்சாகப்படுத்தின ஒரு ஒரு வரலாறு இல்ல. அவரை கோபம் எடுத்தா அவக்கு எப்பயாவது நோவுமா உள்ளதுல? காலமெல்லாம் கோபிக்கிறவர் தானே, ஒரு பண்டே கோபிக்கிறது தானே. எப்ப பார்த்தாலுமே இவர் சுருக்கின மோட்டோட தான் இருப்பாரு. எப்பயாவது சிரிச்சாரா குடும்பத்தை பார்த்து? எப்பயாவது நல்லா இருந்தாரா? சகோதரர்களை பண்பு காட்டி இறக்கம் காட்டி பராமரிச்ச மனைவிக்கு கொஞ்சம் கோபம் கடுத்த காட்டும் போது அந்த கோபம் பாரமாக இருக்கும். அந்த கோபத்தை மீறிய மனைவிக்கு இருந்தால் இல்லையா அடுத்த கட்டம் அவளுக்கு ஒரு சின்ன அடி. அந்த அடிக்கு சட்டம் இருக்குது சகோதரர்களே, அந்த அடிக்கு சட்டம் இருக்குது. அந்த ஒரு அடி சின்ன ஒரு அடி மிஸ் வாக்கின் மூலமாக அல்லது சில அத்தா ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்து மூணு தட்டு. அத்தா ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்து மிஸ் வாக்கால இன்னும் சிலருடைய கருத்து மூணு தட்டு தட்டுங்க சகோதரர்களே. இப்படிப்பட்ட அடியாலே இருந்தாத பட்சத்துல கணவன் பக்கத்துல இருந்து மனைவி பக்கத்துல இருந்து ரெண்டு ஹகம். ஹகம் என்று சொன்னா ரெண்டு நியாயமான நீதமான அனுபவம் உள்ள மூத்த ரெண்டு பேரை வரவழைச்சு வீட்டுல உட்கார வச்சு இதான் எங்கட பிரச்சனை எல்லாத்துக்கும் சொல்லிதீரியதேவல்ல. ரெண்டு குடும்பத்தாலே நியாயமான நீதமான ரெண்டு பேரை உட்கார வச்சு அழக பிரச்சனைய தீர்த்து கொள்ள பார்த்தும் ஏலாத கட்டம் வந்து அதையும் மீறி போறதுக்கு எவ்வளவு காலம் தேவை? ஒரு ராவு ராவு தூங்க போக்கல ரெண்டு பேரும் முடிச்சு கொண்டாங்க. முடிக்க போக்கல தலாக்கு கொடுத்து ஓரமாக்குறதல்ல சகோதரர்களே. இப்படி எல்லாம் வந்தும் திருந்தாத ஒரு நிலைமை வந்து காதி கோட்ல காதியார் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது சலாமத்து. காதிக்கு முதலாவது அல்லாத பயம் தேவை. அவன்டாலே கொஞ்சம் பொத்தி இவன்டாலே கொஞ்சம் பொத்தி தள்ளிய குடுக்கிறவன் பக்கத்துக்கு நீதம் செலுத்துற காதி மாற அல்லா போடுவான் தூக்கி நரகத்துல வேற இடம் வச்சுக்கிறான் அவங்களுக்கு அல்லா. இங்க உலகத்துல எல்லாத்துல முன்னு திருச்சிட்டு பல காட்டிட்டு போயிட்டு வேணும். காதி மாருக்கு முதலாவது மார்க்க அறிவு தேவை. காதி மாருக்கு முதலாவது விளக்கம் தேவை. வேளாண் சகோதரர்களே போக போக வேளாண்வர்களே காவியார் அல்லாவை பயப்படக்கூடிய காவி அவரு மாஷா அல்லாஹ் நியாயமான தீர்ப்பின் மூலம் பிரிஞ்சு வாழுக என்ற முடிவுக்கு வரும் போது தலாக்கு போறதே தவிர தலாக் என்று சொல்றதே எடுத்தெடுப்புக்கு கொடுக்கிறதல்ல தலா. கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே, எனவே என்ன சொல்ல வாரோம் என்று சொன்னால் இந்த நிலைமை வந்தா தான் தலாக்குடைய பாடத்துக்கு போகலாம். இதுவரைக்கும் மேலான சகோதரர்களே ஒரு மனைவிய தனது மனைவியாக வச்சு வாழோனும் இது கணவன் பொறுப்பாக இருக்குது. இந்த நிபந்தனைகளெல்லாம் உட்பட்டு தனது மனைவிய பராமரிச்சு வச்சா அவருக்கு இரண்டாவது திருமணம் தன்னேரம் கடைசிக்கு இப்ப வந்தவங்களுக்கு தனா கடைசி துண்ட சொல்ற துண்ட மட்டும் பிடிச்சு கொண்டு அதோட பயான்ல சென்னார் இன்னொரு கல்யாணம் முடிக்கட்டுமா என்று சொல்லி அந்த சட்டத்துக்கு போகாம முதலாவது பயான் கேட்டவங்க கொஞ்சம் கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு சில நேரம் கடைசிக்கு வந்தவங்க இப்ப சொல்லுவாங்க இன்றைக்கு கொசுபால செஞ்சாங்க இந்த ஒரு கல்யாணம் முடிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருவாங்க. அதனால அந்த விஷயம் அல்ல, கடைசிக்கு வந்தவங்க முதலாவது இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம் அதையும் கொஞ்சம் விலகி கொண்டு அதுக்கு விரும்புவாங்க. மேலானவர்களே, இதெல்லாம் மீறி இரண்டாவது மூணாவது நாலாவது திருமணத்துக்கு நீ போனாலும் மேலானவர்களே பாவம் உன்னால நடக்கக்கூடாது, ஹராம் உன்னால நடக்கக்கூடாது, விபச்சாரம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் கல்யாணம் முடிச்சவங்க திருமணம் முடிச்சவங்க இந்த பாவத்துல ஈடுபட்டால் இந்த ஹராத்துல ஈடுபட்டால் என்ன சட்டம்? இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய அந்த சட்டம் நடக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தால் அவர்களை மத்த பாவங்களை சொல்ல போகலே துருவி ஆராயாதீங்க, அவங்கள அவங்கள பாட்டுல விட்டுடுங்க. ஆனா விபச்சாரம் செஞ்சிட்டு வந்தவங்களை சும்மா விட்டுடுங்க இல்ல, நாலு சாட்சி மூலம் அது நியாயப்படுத்தப்பட்டால் அவர்களை இந்த பூமிக்கு மேல வெக்க வானம் அவர்களை என்ன செய்யணும் தெரியுமா? ரூமுக்குள்ள தனியா எடுத்து தனிய சட்டம், தனிய உலகத்துடைய சட்டம் தனியா எடுக்கும், தனியா எடுத்துதான் எல்லாம் தீர்ப்பும். அதுக்கப்புறம் தான் அம்பலப்படுகிறது, தீர்ப்பு கொடுத்துட்டுதான் உலகத்துக்கு எல்லாம் மீடியா அறிவிக்கிறது. இஸ்லாம் சொல்றது செஞ்சு போட்டுட்டு மீடியாசுக்கு கொடுக்கறதல்ல. இந்த பாவம் நடந்தால் மன்னிக்க சொன்ன இஸ்லாம், மறக்க சொன்ன இஸ்லாம், தவறுகளை திருத்த சொன்ன இஸ்லாம், இந்த தவற நீங்க புத்திமதி செஞ்சு ஹசரத் மாப்ள கொண்டு போய்க்கு நல்ல ஒரு பயானோட கொடுத்து ஆனா திருத்த முயற்சி செய்யுங்க இல்ல, தீர்மானம் செய்யப்பட்டு விட்டால் நாலு சாட்சி மூலம் நியாயப்படுத்தப்பட்டு விட்டால் இவர்களை எல்லாருக்கும் முன்னிலையில வச்சு கல்லால அடிச்சு, கல்லால எப்படி அடிக்கணும் தெரியுமா? அந்த கல்லடிகள் இவரை மரணிக்க செய்யும் வரை இவர்களுக்கு கல்லடிங்க, கல்லடியின் மூலம் மௌத்தாகணும், கல்லால அடிச்சு மௌத்தாக்கணும். ஏன் சகோதரர்களே, ஒரு நாய்க்கு கூட கல்லால அடிக்க ஏழுமா ஏழவா? சட்டம் என்ன, நாங்க நாய கண்ட கல்லடித்து அடிக்கிறோம், ஒரு நாய்க்கு கூட அநியாயமாக அடிக்க முடியாது. சும்மா போற நாய்க்கு தூக்கி கல்லால அடிச்சு விரட்ட முடியாது. ஆனால் இஸ்லாம் சொன்ன சட்டம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு கல்லால அடிச்சு இவர்கள் பூமியில வெச்சவானம் பாக்குறவங்க எல்லாத்த உள்ளத்திலே பயம் வரணும். இதுதான் இந்த பாவத்துடைய தீர்ப்பு. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? இவனுக்கு அல்லாஹ் ஒன்றுக்கு நாலு முடிச்சாவது வாழ்க்கைய ஏண்ட பயத்துக்குள்ளாக்கிப்போ, என்ன பயந்துக்கோ அப்பா, என்ன அஞ்சுக்கோ அப்பா. அல்லாஹ் சொல்லி இவனை நம்பி ஊட்டுல மனைவியும் இவனை நம்பி ஊட்டுல குழந்தைகளும் பாப்பான்னு சொல்லி கணவன் சொல்லி ஒரு குடும்பமே வசிக்க இவன் தனது ஆசைகளை தேவைகளை விருப்பங்களை ஹராமான வழியில் நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் இவன் பூமியில் மிக இழிவான ஊத்தனாக இருக்கிறான். அல்லாஹ் நெருங்க வானம் என்று சொன்ன பாவம் வாலிபர்களுக்கே நெருங்க வானம், திருமணம் முடிச்சவன் நெருங்குவான் என்று சொன்னால் பெரும் பாவமாக இருக்கிறது, பன்மடங்கு பெரும் பாவமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நெருங்கியார்களே, எனவே சொல்ல வரக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். திருமணம் என்று சொல்றது சின்ன வயதுல அது முடிச்சு கொடுக்கப்படணும். திருமணம் வாலிப பருவத்துல தரவரான பழக்கங்கள் இருக்கக்கூடாது. தனது ஆசைக்கு தனது விருப்பத்துக்கு அல்ல தனது மனைவி தெரிவு செய்யப்படணும், தான் விரும்பி திருமணம் முடிக்கணும். அது ஒரு பக்கம், மற்ற பக்கம் ஏந்த உம்மாடு பாப்பாடு சந்தோஷம் திருமணத்துல இருக்கணும். பாப்பாட கண்ணால கண்ணீர் கொட்ட, உம்மட கண்ணால கண்ணீர் வடிய, மகனுக்கு மகனுக்கு திருமணமா என்ன கையில் இருக்கும், என்ன வரக்கத்து இருக்கும் இந்த திருமணத்துல? உம்மடே பாப்பாடே சந்தோஷத்தோட வாலிபர்களே உங்களோட திருமணங்கள் ஆக்குங்க, வாழ்க்கை வாழ்க்கையாக சந்தோஷமாக வாழுவீங்க. உம்மட பாப்பாட சந்தோஷம் இல்லாம நீங்க உங்களோட சொந்த விருப்பப்படி கல்யாணம் முடிச்சு சகோதரர்களே அது கயிறாக பறக்கத்தாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்று சொன்னால் இருக்கவே முடியாது. எப்படி இருக்கும் உம்மட வாப்பட துவா இல்லாம எப்படி பறக்கத்தாக நீங்க வாழ போறீங்க? எனவே சகோதரர்களே வாலிபர்களுக்கு அது அந்த புத்திமதி. போக சகோதரர்களே குடும்பத்தோட மஷா அல்லாஹ் நான் டைம் கொடுக்கணும். வியாபாரத்துல தொழில பிஸியா இருக்கிறவர்கள் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு பாடம் இருக்குது. உமர் ரதியல்லாஹு காலத்துல செஞ்ச முடிவு சுருக்கமாக சொல்றேன், சம்பவத்தை சொல்றதுக்கு டைம் இல்ல. உமர் ரதியல்லாஹு காலத்துல கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? நாலு மாதத்துக்கு மேலாக மனைவியை விட்டு பிரிந்து வாழக்கூடாது. நாலு மாதத்துக்கு மேலாக மனைவியை விட்டு இந்த ஆண்களும் அது அல்லாஹுடைய பாதையில் கழுத்த குடுக்கறதுக்கு போன போராளிகளாக இருந்தாலும் நாலு மாதத்துக்கு மேலாக மனைவியை விட்டு பிரிந்து வாழக்கூடாது என்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, வெளிநாட்டு வாழ்க்கைக்கு அடிமையானவர்கள் எவ்வளோ தலையங்கங்கள் பேசுறதே இல்லை, நாங்களும் என்ன செய்ய மக்கள் உள்ள நோவடிக்கையிலே விட்டுட்டு போறது. வெளிநாட்டு வாழ்க்கைக்கே தன்னை அடிமையாக்கி இருக்கக்கூடியவர்கள் போறது வாரது தவறில்லை. நீண்ட காலங்கள் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்றது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹிலாபத்துடைய காலத்துல முடிவு செய்யப்பட்டது. இப்படி வாழக்கூடாது என்று சொல்லி மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் மூலமாக பெண்களுக்கு நிறைய பாவங்கள் நிறைய ஹராமான வழிகள் உண்டாகுவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை ஹராம். ஒரு ஆணே பாவம் செஞ்சா இப்படின்டா, ஒரு பெண்ணுடைய கற்பு அது ஹராமான வழியில் செலவழிக்கப்பட்டு விட்டால் சுப்ஹானல்லாஹ், இந்த பூமியில இழிவான ஒரு செயல் நடந்திருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த புள்ளைக்கு என்ன சட்டம், அந்த புள்ளைக்கு என்ன இருக்கும், மறைச்சி போடேலோ, பர்த் சர்டிபிகேட் எடுத்துறேலோ, உலகத்துக்கு காட்டிடேலோ, என்ன சட்டம் அந்த புள்ளைக்கு, அந்த புள்ளையோட சட்டம் என்ன? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில ஒழிச்சு கட்ட வேண்டிய பாவம் சமூகத்துல நடக்க கூடாத பாவம் சமூகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கயாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்துல மக்கள் நாலு பாவங்களை ஹலாலாக அவங்கவங்க ஆக்கிக் கொள்வாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வேற வேற பேரை வச்சு கொள்வாங்க, விபச்சாரம் என்ற பேரல்ல, வேற ஏதாவது அழகான ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல ஏதாவது வித்தியாசமான பெயர்களை வச்சுக் கொள்வாங்க. அவர்கள் அந்த பாவத்தை அவர்கள் அவர்களுக்கு ஹலால போல செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு பாவம் தான் விபச்சாரத்தை சொன்னாங்க. எனவே அல்லாஹ் பயப்படுவோம், அல்லாஹ் அஞ்சுவோம். அல்லாஹ் ஹராமாக்கிய பாவம் சமூகத்துக்கே அல்லாஹ்வின் தண்டனை வரக்கூடிய பாவம், சமூகமே நாசமாகக்கூடிய பாவம், நடக்க கூடாத பாவம், நடக்க கூடாத பாவம் சகோதரர்களே. எனவே இந்த பாவத்தை ஒழிச்சு கட்ட திருமணமாகாதவர்கள் திருமணம் முடிப்பதே, திருமணம் முடித்தவர்கள் மனைவியுடன் இணங்கி வாழுவதே, குடும்பத்துக்கு டைம் கொடுக்கிறதே. முந்தைய ஒரு காலம் நாங்களும் சொல்லாம அப்படி விட்டுட்டு பேசிட்டோம், மிம்பர்ல ஒன்று சொல்லலா என்று சொல்லி போட்டு இன்றைக்கு சூசகமாக சொல்வதா இருந்தால் இதெல்லாம் சொல்றதே உலமாக்களை நாடுங்க, அனுபவசாலிகளை நாடுங்க, வியாபாரத்தை படிச்சீங்க, தொழிலை படிச்சீங்க, விவசாயத்தை படிச்சீங்க, கல்யாணத்தை படிச்சீங்களா, மனைவி ஹக்க படிச்சீங்களா, அறிஞ்சீங்களா, வாழ்க்கையில செயற்படுத்தினீங்களா? எப்படி கணவனுடைய தேவை பூர்த்தியாக வருமோ, மறுபக்கம் ஒரு மனைவியுடைய தேவையும் நிவர்த்தியாக வேண்டும். மனைவியுடைய தேவை நிவர்த்தியாகுவது என்று சொன்னால் என்னென்றே நிறைய பேருக்கு தெரியாது, பேரம் பேசிய கண்டாச்சு. அல்லாஹ் பாதுகாப்போம் சகோதரர்களே. எவ்வளவு பேர் அல்லாட பயம், அல்லாட அச்சம், என்ன செய்ய என்னோட வாழ்க்கை இதோட போகட்டும் என்று சொல்லி அடக்கி கொண்டு வாழுவாங்க. கொஞ்சமாவது உள்ளது அல்லாட பயம் இல்லாம பேசி விட்டால், பயம் என்று சொல்றது இருந்தாலும் அமலோட இவாதத்தோடு இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை சிலரை வாழ்க்கை பூரா அடக்கி அடக்கி வாழ நிலைமை வரும் போது அவர்களுடைய நிலைமை பாவத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்குது. எனவே சகோதரர்களே, இந்த பாவத்துக்கு முட்டுக்குள்ளி வைப்போமாக, அல்லாஹ்வுடைய தௌபா செய்வோமாக, இஸ்திக்ஃபார் செய்வோமாக, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோமாக. வாஆஹிரு தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீ